வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் மகிமை நிறைந்தவர். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை சேவிக்கிறோம். ராஜா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்தீர், எங்களை வழி நடத்தினீர், அநேக நன்மைகளை எங்களுக்கு தந்தீர். ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதிலேயும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ நீரே எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையையும் தந்தரல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மென்மேலும் வளர கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மூலமாய் நீர் எங்களோடு பேசும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் எதிர்பாராத காரியங்களை சந்திக்கும் போது உம்முடைய சத்தத்தை கேட்க நீரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஞானத்தையும் கிருபையையும் கர்த்தர் பரத்திலிருந்து எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் தண்ணீருக்கு இருக்கிற கஷ்டங்களை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். பல இடங்களிலே குடிக்கவும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய அக்கிரமங்களை நீக்கி எங்கள் தேசத்திற்கு நல்ல மழையை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா நீர் நிலைகளும் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தர் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் ராணுவத்திலே பணி செய்கிற எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சரீர சுகத்தை தாரும், ஞானத்தை தாரும். எடுக்கிற பயிற்சிகளிலே அவர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் எங்களுடைய தேசத்தை ஏற்ற விதமாய் பாதுகாக்கவும் கர்த்தரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த பொறுப்பில் இருந்தால் சிறந்ததோ அதற்கேற்ப கர்த்தர் அவர்களை நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் எல்லை பாதுகாப்பு படையினருக்காக நாங்கள் செபிக்கிறோம். குளிரிலும் வெயிலிலும் இந்த தேசத்திற்காக அவர்கள் படுகிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இந்தியா தேசத்தின் ஒவ்வொரு எல்கைகளிலேயும் உம்முடைய சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் கிறிஸ்துவின் அன்புக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலேயும் இருக்கிற வெற்றிடத்தை நீர் ஒருவரே நிரப்ப முடியும் என்பதை அவர்கள் எப்படியாவது கண்டுகொள்ளவும், இயேசு என்னுடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசிக்கவும் கர்த்தரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எனவும் எல்லா திருச்சபைகளுக்காக, திருச்சபை தலைவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சியாயிருக்க உதவி செய்தலும். திருச்சபையின் தலைவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வேத வசனங்கள் சொல்லும் வார்த்தைகளிலே வழிநடக்க அனுதினமும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் பற்பல இடங்களிலே நடைபெறுகிற எல்லா ஆராதனை வேலைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலேயும் மக்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீரே உதவி செய்தலும். இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடவும் உள்ளத்தின் ஆழத்திலே நம்முடைய வசனத்தை தெளிவாய் கேட்கவும் கர்த்தரே அவர்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்தலும். ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களுக்கும் தேவையான ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, சரியான ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். எங்களுக்கும் தேவையான சரியான ஊழியக்காரர்களை, அர்ப்பணிப்புள்ள ஊழியக்காரர்களை கர்த்தர் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் வயோதிப நிலைமையிலே தனித்திருக்கிற பெரியவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தரே அவர்களுக்கு சகாயராயிரும். ஒவ்வொரு நாளும் தேவையான அல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர் அவர்களை நேசிக்க நீரே உதவி செய்தலும். தேவைகளை கர்த்தர் சந்தித்தலும். அவர்களை பொறுப்படுத்து கவனிக்க யாரும் இல்லை என்ற சூழ்நிலை இருக்கும் என்றால் கர்த்தரை இறங்கி அவர்களுக்கு ஏற்ற உதவிக்கரங்களை அனுப்பி அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பல குடும்பங்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைக்கிற பிள்ளைகள் உண்டு. இவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆண்டா இருக்கட்டும். ஆவிக்குறி வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே அவர்கள் வளர நேரே உதவி செய்தலும். உலக பிரகாரமாயும் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து இந்த ஆண்டை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்துக் கொடுத்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தை சிந்தித்தோம். அதன் முதல் பகுதியிலே இயேசுவின் சீடரான யாக்கோபை கொலை செய்த ஏரோது பேதுருவையும் கொலை செய்யும்படியாக சிறையிலே வைத்திருந்தான். இந்த நேரத்திலே எருசலேம் சபை மக்கள் மார்க்குவின் தாயாகிய மரியாளுடைய வீட்டிலே கூடி ஜெபித்தபொழுது கர்த்தர் தேவதூதனை அனுப்பி அற்புதமாக பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே வந்த பேதுரு சபை மக்களை சந்தித்து விபரங்களை கூறிவிட்டு வேறு இடத்திற்கு போனார் என்று நாம் கற்றுக்கொண்டோம். இன்று அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 18 வசனம் முதல் சிந்திப்போம். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 18 வசனம்.
பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல.
சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல என்கிறார். அப்படி என்றால் பொருள் என்ன? மிகப்பெரிய ஒரு கலக்கம் அங்கே உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 15 அதிகாரத்திலே யூத மக்களின் பாரம்பரியம் திருச்சபைக்குள்ளே வந்தபொழுது அங்கே மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டாயிற்று என்று குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே சீமோன் பேதுரு போய்விட்டார் என்பதை அறிந்த காவல்காரர்கள் படையிலே பாதி படையை திரட்டியிருப்பார்கள். வீடு வீடாய் போய் அவரை தேடியிருப்பார்கள். அவர் தப்பிவிடக்கூடாது என்பதற்காக நகரத்தை சுற்றி காவல் இருந்திருப்பார்கள். எனவே இங்கே லூக்கா எழுதுவது போல அங்கே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல, மிக அதிகமான கலக்கம் உண்டானது. வசனம் 19.
ஏரோது அவனை தேடி காணாமற் போன போது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான்.
ஏரோது குளிர்ந்த இரத்தமுள்ளவனும் கடினமான இருதயமுள்ளவனுமாய் இருந்தான். மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அவனுக்கு எந்த கரிசனையும் கிடையாது. காவற்காரரை அவன் கொலை செய்யும்பொழுது உலகத்திற்கு என்ன சொல்லுகிறான்? பேதுரு தப்பி போனதிலே தேவனுடைய கரம் இல்லை என்பது போல கூறுகிறான். அந்த மனிதர்களே காரணம் என்கிறான். பேதுருவை காவல் காத்துக் கொண்டிருந்த அத்தனை போர் வீரரையும் கொலை செய்துவிட்டான். அதற்கு பின்னர் அவன் செசரியாவுக்கு போய்விடுகிறான். போய் அங்கேதான் வாசமணினான் என்றும் பார்க்கிறோம். இந்த இடத்திலேதான் பிலாத்துவும் தங்கியிருந்தான். இது ஒரு கோடை வாசஸ்தலம் போல தங்கி ஓய்வெடுப்பதற்கு சிறந்த ஒரு இடமாய் இருந்திருக்கிறது. தாவீது ராஜா எருசலேமை நேசித்தது போல பிலாத்தோ ஏரோதோ எருசலேமை நேசிக்கவில்லை. எனவே அவன் செசரியாவுக்கு செல்கிறான். ஏரோதுக்கு தேவன் கொடுத்த வெளிச்சத்தின் அடிப்படையிலே தேவன் அவனை நியாயம் தீர்க்கப் போகிறார். அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 20 வசனம்.
அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள்.
தீருவின் மக்களும் சீதோனிய மக்களும் ஏரோதினுடைய சமாதானத்தை தேடி வந்தார்கள். ஏனென்றால் அவன் கோபமடையும் பொழுது அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட மாட்டாது. எனவே அவனோடு நல்மனம் பொருந்துகிறார்கள். வசனம் 21.
குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான்.
ஏரோது பெருமை நிறைந்தவனாயிருந்தான். அவன் பேச்சு திறமை உள்ளவனாயும் இருந்தான். ஏரோது எந்த கட்சியில் இருந்தாலும் தெரிந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு அரசியல்வாதியாயிருந்தான். ஏரோது ஒரு சின்ன அந்திகிறிஸ்து போல இருக்கிறான். ஒன்றியவான் 2 அதிகாரம் 18 வசனத்தை பாருங்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே ஏரோதை தேவனுக்கு இணையாக்கி இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். பாருங்கள் அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 22-23 வசனங்கள்.
அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுத்து இறந்தான்.
அருமையானவர்களே, தேவன் தன்னுடைய மகிமையை ஒருவனுக்கும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார்? கவனியங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 42:8. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கூறுகிறார். பேதுரு சிறையிலிருந்து தேவனுடைய வல்லமையினாலே வெளியே சென்ற அற்புதத்தை ஏரோது உணர்ந்து தேவனை மகிமைப்படுத்தவில்லை. இப்பொழுது இந்த பட்டணத்திலே மக்கள் தேவனுக்கு சமமாக அவனை போகிறார்கள். எனவே தேவன் அவனை நியாயம் தீர்க்கிறார். இது சிறிய சபைதானே, இதை துன்பப்படுத்தினால் இது அப்படியே அழிந்து ஒளிந்து போய்விடும் என்று யாரும் எண்ண முடியாது. வசனம் 24 பாருங்கள்.
தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று.
கவனித்தீர்களா? தேவ வசனம் வளர்ந்து பெருகிக் கொண்டேதான் செல்லும். வசனம் 25.
பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள்.
இப்பொழுது எருசலேமிலே இருந்த பவுலும் பர்னபாவும் மார்க்கையும் கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு அந்தியோகியாவுக்கு போகிறார்கள். இப்பொழுது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே இரண்டாவது காலகட்டம் நிறைவடைகிறது. யூதேயா சமாரியா பகுதிகளிலே சுவிசேஷம் சென்றுவிட்டது. அடுத்த அதிகாரம் முதல் சுவிசேஷமானது உலகத்தின் கடைசி பரியந்தம் செல்ல துவங்குவதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கும் அந்த காலகட்டத்திலேதான் நாம் இருக்கிறோம். உலகத்தின் பல திசைகளுக்கும் கர்த்தருடைய வசனம் சென்று கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த பணியிலே ஈடுபாடு உள்ளவர்களாயிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 13-14 அதிகாரங்களை குறித்த ஒரு சிறிய முகவரியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இறுதியான முக்கியமான பகுதிக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலர்கள் மூலமாக உலகத்தின் கடைசி பரியந்தம் சுவிசேஷத்தை அனுப்புவதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 13-28 அதிகாரங்களிலே இந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திற்கு ஒரு கருத்து வாக்கியம் என்றால், நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது முழு திருச்சபைக்கும் கொடுக்கப்பட்ட பொதுவான கட்டளை அல்ல. இது உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த சாட்சியானது எருசலேமிற்கு செல்ல வேண்டும், பின்னர் யூதேயா சமாரியா பகுதிகளுக்கு செல்ல வேண்டும், பின்னர் உலகத்தின் கடைசி பரியந்தம் அது கடந்து செல்ல வேண்டும். எருசலேமிலே நற்செய்தி அறிவிக்கப்பட்ட பொழுது யூதர்களுக்கு நற்செய்தி சென்றது. அங்கே இருந்த சபை மக்கள் பூரணமாக யூதர்களாயிருந்தார்கள். எந்த புறஜாதியாரும் அங்கே இல்லை. சமாரியாவுக்கு சுவிசேஷம் சென்றபொழுது அங்கே ஒரு சில புறஜாதியார மக்கள் கர்த்தரை அறிந்து கொண்டதை பார்த்தோம். இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக பூமியின் கடைசி பரியந்தம் சுவிசேஷம் செல்கிறது. அது பூமியின் கடைசி வரைக்கும் செல்லும் வழியிலேதான் நம்முடைய முன்னோர்களையும் சந்தித்திருக்கிறது. இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாய் இருக்கிறோம் என்றால், இதற்காக அன்று யாரோ ஒருவர் முயற்சி எடுத்து செயல்பட்டிருக்கிறார்கள். எனவே இன்று வாழுகிற நாமும் சுவிசேஷத்தை கேட்டிராத மக்களுக்கு சுவிசேஷத்தை கொடுப்பதிலே அக்கறை உள்ளவர்களாக பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் தொடர்ந்து பரவி வரும் காலத்திலே இஸ்ரவேலை தாண்டி கர்த்தருடைய வார்த்தை செல்லும்பொழுது அப்போஸ்தலனாய பவுல் ஒரு உறுதியான தலைவராக காணப்படுகிறார். இப்பொழுது பேதுருவை நாம் காண முடிகிறதில்லை. பேதுருவை தேவன் வல்லமையாக பயன்படுத்தினார். இப்பொழுது பவுலை தேவன் வல்லமையாக பயன்படுத்தப் போகிறார். அப்போஸ்தலனாய பவுல் எந்தெந்த பிரயாணங்களிலே எங்கெங்கே கடந்து சென்றார் என்பதற்கான வரைபடங்கள் உண்டு. இந்த வரைபடங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பம் என்றால் தயவு கூர்ந்து எங்களுக்கு எழுதி பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அதை கரத்திலே வைத்துக் கொண்டு தொடர்ந்து வரும் வசனங்களை படிப்போம் என்றால் அது நமக்கு மிக உதவியாக இருக்கும். முதலாவதாக அவர்கள் பர்னபாவின் சொந்த இடமான சீப்புரு தீவுக்கு போனார்கள். பின்னர் தீவை கடந்து பாப்போ பட்டணத்திற்கு வந்தார்கள். பின்னர் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பலேறி பம்பிலியாவிற்கும் பெரிய பட்டணத்திற்கும் வந்தார்கள். பின்னர் சின்ன ஆசியாவிலே நுழைந்தார்கள். இப்பொழுது அதுதான் துருக்கி நாடாயிருக்கிறது. கலாத்தியா நாட்டிற்கு சென்றார்கள். அந்தியோகியா பட்டணத்திற்கு வந்தார்கள். இக்கோனியா, லீஸ்திரா, தெருபை, பின்னர் அத்தலியா வழியாக மீண்டுமாக அந்தியோகியா வந்தார்கள். கவனியங்கள் அப்போஸ்தலர் 13 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
அந்தியோகியா பட்டணத்திலுள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார்.
வசனம் 2 நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் ஊழியத்தை துவங்கிய காலத்திலே பர்னபாவும் சவுலும் என்று நாம் பார்க்கிறோம். முதல் ஊழிய பிரயாணத்தின் மத்தியிலே சவுலுடைய பெயர் பவுலாக மாறுவதை நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, பவுல் அந்த குழுவிலே தலைமைத்துவம் எடுக்கிறார், முக்கியமான பிரதான பேச்சாளராய் இருக்கிறார். பின்னர் இந்த குழுவை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் பவுலும் பர்னபாவும் என்று நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 13:3.
அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள்.
இப்பொழுது இந்த இரண்டு பேரும் தூரமாயிருக்கிறவர்களுக்கு சுசேஷத்தை சொல்வதற்காக பிரத்யேகப்படுத்தப்படுகிறார்கள். உலகத்திற்குள்ளே இவர்களை ஊழியர்களாக அனுப்பிய திருச்சபையை கவனித்தீர்களா? இது எருசலேம் திருச்சபை அல்ல. எருசலேமில் இருந்த திருச்சபை ஒரு சுசேஷ திருச்சபை அல்ல. அந்தியோகியாவிலே இருந்த திருச்சபைக்கு அந்த சுசேஷ ஊழியத்தை குறித்த பாரம் இருந்தது. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதிலே தங்களுக்கு இருந்த வாஞ்சையினாலே அவர்கள் உபவாசித்து ஜெபித்து இவர்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் அனுப்பும் அந்த ஊழியக்காரர்கள் மேலே தங்கள் கரங்களை வைத்தார்கள். இன்றும் நாம் அனுப்புகிற ஊழியக்காரர்களுக்கு இவ்வாறு செய்கிறோம். ஏன்? எதையாவது நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று பொருளா? இல்லை, அவர்களோடு கூட நம்மை அடையாளப்படுத்துகிறோம். அவர்களுடைய பணியிலே நாம் பங்காளர்கள் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது அந்தியோகியா சபை தங்களுடைய பிரதிநிதிகளாக பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்திற்கு அனுப்புகிறார்கள். அப்பாற்பட்ட இடங்களுக்கு பவுலும் பர்னபாவும் செல்லும் பொழுது திருச்சபை மக்கள் தாங்கள் இருக்கிற இடத்திலேயே பணி செய்வார்கள். அப்போஸ்தலர் 13:4.
அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள்.
இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே அனுப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியினாலேயே நடத்தப்படுவார்கள். அவர்கள் செலூக்கியா எனும் கடற்கரை பட்டணம் வரை சென்று அங்கிருந்து கப்பலிலே சீப்புரு தீவை நோக்கி பயணம் செய்கிறார்கள். அப்போஸ்தலர் 13:5.
சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான்.
இப்பொழுது யோவான் என்ற மார்க்கும் அவர்களோடு கூட செல்கிறான். அப்போஸ்தலனாய பவுல் ஊழியத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை பயன்படுத்துகிறார். எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்க யூத ஜப ஆலயத்தை அவர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 13:6.
அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் மறுபெயர் கொண்ட மாய வித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள்.
சாலமி பட்டணத்திலே அவர்களுக்கு அதிக வெற்றி கிடைத்ததாக தெரியவில்லை. அவர்கள் ஊழியத்திலே எந்த கனியும் கிடைத்ததாக குறிப்பிடப்படவில்லை. இப்பொழுது தீவை கடந்து தீவின் அடுத்த கரைக்கு வருகிறார்கள். பாப்போ பட்டணத்திலே ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறார்கள். இந்த எதிர்ப்பை கொண்டு வந்த மாய வித்தைக்காரன் செர்கியூ பவுல் என்ற ரோம அதிபதியோடு கூட மிக நெருக்கமான உறவுள்ளவனாய் இருக்கிறான். பாருங்கள், அப்போஸ்தலர் 13:7-8.
அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பெயரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான்.
இது பிசாசினாலே உண்டான எதிர்ப்பு. இந்த அதிபதியை இந்த மாய வித்தைக்காரன் தன் கைக்குள்ளே வைத்திருக்கிறான். இன்றைக்கும் வேத வசனத்திற்கு எதிர்த்து நிற்கும் எத்தனையோ சமயங்களுக்கு கீழாக அநேக அதிபதிகள் இருக்கிறார்கள். இவர்கள் சுவிசேஷத்திற்கும் எதிர்த்து நிற்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் 13:9.
அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து.
இங்கேதான் சவுலுடைய பெயர் பவுலாக மாறுகிறது. ஏன் இவன் பவுல் என்று அழைக்கப்பட்டான்? பவுல் என்றால் சிறிய அல்லது கொஞ்சம் என்று பொருளாகும். மனத்தாழ்மையின் அடிப்படையிலே சவுலே இந்த பெயரை தெரிந்து கொண்டார் என்று சிலர் சொல்கிறார்கள். பெருமையான அந்த சவுல் என்ற பெயரை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்க அவருக்கு விருப்பமில்லை. அல்லது சவுலினுடைய ஊழியத்தின் மூலமாக கிடைத்த முதல் கனியாகிய செர்கியூ பவுல் என்ற அந்த அதிபதியின் பெயரை தனக்காக அவன் எடுத்துக் கொண்டிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 13:10.
எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ?
பவுல் ஒருவேளை பல வகைகளிலே மென்மையான ஒரு மனிதனாய் காணப்படலாம். ஆனாலும் இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது அவன் முழு மனிதனாக அதை எதிர்க்கிறான். இது பிசாசினால் உண்டானது என்பதை அறிந்து அதை சபிக்கிறான். இன்றைக்கு நாமும் பிசாசின் கிரியைகளுக்கு இப்படியே எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:11
இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களை தேடினான்.
ஏற்கனவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருளுக்குள்ளேதான் இருந்தான். இப்பொழுது சரீர பிரகாரமாகவும் அவன் இருளுக்குள்ளே வைக்கப்பட்டு விட்டான். 12
அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான்.
இங்கே அப்போஸ்தலனாய் பவுல் அப்போஸ்தலருக்கே உரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய வரம் பெற்றவராய் இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாப்போ பட்டணத்திற்கு பவுல் சென்றபொழுது புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இந்த அதிகாரம் இந்த வசனத்தை எடுங்கள் என்று யாரிடத்திலேயும் அவன் சொல்ல முடியாது. அந்நாட்களிலே புதிய ஏற்பாட்டு புத்தகம் கிடையாது. ரோம நிறுவத்திலிருந்து அவன் பிரசங்கிக்க முடியாது, ஏனென்றால் அது இன்னமும் எழுதப்படவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்தை அவர்கள் பார்க்க முடியாது. அப்படியென்றால் இப்பொழுது எப்படி அவனுடைய அதிகாரத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும்? இந்த வரங்களின் மூலமாகவே தேவன் அவனுக்கு கொடுத்த அப்போஸ்தல அதிகாரத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலே நாம் புதிய ஏற்பாட்டிலே இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை பார்க்கிறோம். 2 யோவான் 10 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை கொள்கை புதிய ஏற்பாட்டிலேயே இருக்கிறது. இதுவே கர்த்தருடைய வார்த்தை. ஒருவேளை இந்த மாயவித்தைக்காரன் பிசாசின் வல்லமையினாலே சில தந்திரமான காரியங்களை செய்திருக்கலாம். அந்த நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளும் வியாதிகளை குணமாக்குகிறவர்களாகவும் பிசாசின் வல்லமையினாலே மற்ற அற்புதங்களை செய்கிறவர்களாயும் இருந்திருப்பார்கள். ஆனால் அப்போஸ்தலனாய பவுல் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்றவராயிருந்தார். எனவே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியினாலே அவனை மேற்கொள்ளுகிறார். இப்பொழுது செர்கியோ பவுலும் வெளிச்சத்திற்குள்ளே வருகிறார். அவரும் அதற்கு முன்பு வரை ஆவிக்குரிய இருளிலேதான் இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை கூறிய பொழுது அதை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசியாக மாறுகிறார். அப்போஸ்தலர் 13:13
பின்பு பவுலும் அவனைச் சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவிலிருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான்.
மார்க்கு இவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு சென்றதை குறித்து லூகா மிக அமைதியாக இவ்வளவுதான் கூறுகிறார். அவனுக்கு விரோதமாக எதையுமே எழுதவில்லை. பின்னாலேதான் அவன் ஊழியத்தை விட்டு அவர்கள் இரண்டு பேரையும் விட்டுவிட்டு போய்விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இவன் ஒருவேளை தாயின் செல்லப்பிள்ளையாய் இருந்திருக்கலாம். ஞாபகம் இருக்கிறதா? இவனுடைய தாய் எருசலேம் சபையிலே ஒரு முக்கியமான அங்கத்தினர். இவருடைய வீட்டிலேதான் எருசலேம் திருச்சபையானது கூடியது. அவர்கள் பெர்கேவுக்கு வந்தபோது சின்ன ஆசியாவிலே தேவனை அறியாத மக்களையும் சூழ்நிலையையும் சரீர பிரகாரமான ஆபத்துகளையும் கஷ்டமான பிரயாணங்களையும் கண்டபொழுது தான் ஒரு சுவிசேஷ ஊழியன் என்று அழைக்கப்பட முடியாதவன் என்பதை உணர்ந்து மற்றொரு திசையிலே வீடு நோக்கி அவன் பயணமானான். பின்னான காலங்களிலே மீண்டுமாக ஊழியத்திலே பிரயாணத்திலே மார்க்குவை பர்னபா கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னபொழுது அப்போஸ்தலனாய பவுல் மறுத்து விடுகிறார். இதன் விளைவாக பவுலும் பர்னபாவுமே பிரிந்து விடுகிறார்கள். பவுல் ஒரு திசையிலே போகிறார், பர்னபா மற்றொரு திசையிலே போகிறார். யோவான் மார்க்குவை குறித்து பவுல் தவறுதலாக புரிந்து கொண்டார் என்று சொல்லலாம். முதல் பிரயாணத்திலே அவர் ஊழியத்திலே தோல்வி கண்டதினாலே தேவன் அவரை தூக்கி எறிந்து விடவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் காணப்படுகிற தோல்விகளினாலே நம்மையும் ஆண்டவர் தூக்கி எறியாமல் இருக்கிறார். யோவான் மார்க்குவிற்கு மற்றொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். பின்னான காலங்களிலேதான் எவ்வளவு தவறுதலாக மார்க்குவை குறித்து சொல்லிவிட்டோம் என்பதை பவுல் உணர்கிறார். அவர் மரணத்திற்கு மிக சமீபமாயிருந்த காலத்திலே மார்க் தன்னோடு இருக்கும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்கிறார். இந்த யோவான் மார்க்கு தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தை எழுதினார். தேவன் அவருக்கு கொடுத்த இரண்டாவது வாய்ப்புக்காக தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஆனாலும் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே அவர் ஒரு தோல்வி கண்ட ஊழியனாகத்தான் இருந்தார். திரும்பி போய்விட்ட ஊழியனாகவே இருந்தார். ஆனாலும் பவுலும் பர்னபாவும் சின்ன ஆசியாவிற்கு நேராக கடந்து சென்றார்கள். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, அந்தியோகியா திருச்சபையைப் போல ஆத்தும பாரமுள்ளவர்களாக, சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்கள் கேள்விப்பட வேண்டும் என்ற அக்கறை உள்ள சபையாக நம்முடைய சபை இருக்கிறதா என்பதை எண்ணி பார்ப்போம். இன்றைக்கு பல திருச்சபைகளிலே ஊழியர்களும் சபை அங்கத்தினர்களும் கூட பிழைப்பு கடுத்த அநேக அலுவல்களிலே சிக்கிக்கொண்டு மக்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிற காணிக்கைகளை வீணான காரியங்களுக்கு செலவு செய்து, முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஊழியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சுயநலமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சண்டைகளிலேயும் சச்சரவுகளிலேயும் வாழுகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு திருச்சபையிலிருந்தும் எப்படி திருச்சபையில் உள்ளவர்கள் தசமபாகங்களை ஆலயத்திற்கு கொண்டு வருகிறோமோ, அதேபோல 100 பேர் ஒரு திருச்சபையில இருந்தால் குறைந்தது 10 பேராவது முழு நேர ஊழியராக கடந்து செல்ல வேண்டும். 1000 பேர் ஒரு திருச்சபையில இருந்தால் அந்த திருச்சபையிலிருந்து 100 ஊழியர்கள் எழுந்து செல்ல வேண்டும், அல்லது 100 ஊழியர்கள் தாங்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இந்த பகுதியில் நாம் கவனிக்க வேண்டிய காரியம், அப்போஸ்தலனாய பவுல் பிசாசின் கிரியைகளை உணர்ந்து கொண்டு அதற்கு எதிர்த்து நின்று கர்த்தருடைய வல்லமையை தன்னுடைய ஊழியத்திலே பயன்படுத்தினார். இதன் விளைவாக ஆத்தும அறுவடைகளை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கும் எந்தெந்த ஊழியர்கள் ஊழியம் செய்யும் இடங்களிலே இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் காணப்படுகிறதோ, அப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு தேவையான வல்லமைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கும் அனுதினமும் பிசாசின் கிரியைகளை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகளிலே பல ஊழியர்கள் உண்டு. பிசாசின் தொந்தரவினாலே குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் உண்டு. கர்த்தருடைய பாதத்திலே வல்லமையை பெற்று பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் வாழ கர்த்தரோடு நாம் அவர்களுக்காக ஜெபிப்போமா? மூன்றாவதாக, நாம் மனதிலே கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், யோவான் மார்க் ஊழியத்திலிருந்து பின்வாங்கி வந்துவிட்டாலும் கர்த்தர் அவனை பரிபூர்ணமாக விட்டுவிடவில்லை. அவர் ஊழியத்திலே எனக்கு பிரயோஜனமானவர் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் அளவு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக பணி செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பற்பல விதமான பணிகளுக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கும் பொழுது நாம் தோல்வி கண்டவர்களாக காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை தூக்கி எரிந்துவிட விரும்பவில்லை. மறுபடியும் மறுபடியுமாக எத்தனை முறை நம்மை சேர்த்து கொண்டு நம்மை புதுப்பித்து புதிய வல்லமையை கொடுத்து நம்மை பயன்படுத்துகிறார் இல்லையா? இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, கர்த்தருடைய ஊழியத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்து ஏதோ ஒரு தோல்வியினாலே, ஒரு பின்வாங்கி போன நிலைமையினாலே முடங்கி போய் படுத்திருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை மீண்டுமாய் அழைக்கிறார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் உங்களை அழைத்த பணிக்கு திரும்ப உங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கத்தக்கதாக உண்மையும் உத்தமமாய் வாழ மறுபடியும் உங்களை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படையுங்கள். ஆண்டவர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் கற்றுக்கொண்ட பிரயோஜனமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய மனதிலே எப்பொழுதும் நாங்கள் பதித்துக் கொண்டவர்களாக உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் யார் யாரோடு கூட எந்தெந்த காரியங்களை குறித்து இன்றைக்கு நீர் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறீரோ, அதை குறித்து தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு பேசும். நீர் விரும்புகிற தீர்மானங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து வரும் வரை நீர் எங்களை கைவிட்டு விடாதிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி, வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எரேமியா 15:20.